சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 17 அத்தியாயம். அவளா துரோகி? அவன் தலை அவள் மடியில் சாய்ந்தது. யவனராணி அவன் தலையை ஆதரவோடு தடவி கொடுத்தாள். அந்த நிலையில் அவள் மனத்தில் அரசு ஆசையில்லை, புகாரை பிடிக்க வேண்டும் என்ற துடிப்பும் இல்லை. இளம் சிறியனின் கம்பீரமும் தன்னிடம் சிக்கிக் கொண்ட சமயங்களில் அவன் இருந்த நிராதரவான நிலை, பெரிய வீரன் குழந்தை போல் தன் மடியில் படுத்து கிடந்த பரிதாபம், இவை அனைத்தும் அவள் கருத்திலே உண்மை அன்பையும் நிகரற்ற காதல் உணர்ச்சியையுமே கிளப்பிவிட்டன. அதனால் சிறிது அச்சமும் அடைந்த யவனராணி மடியில் அமைதியோடு படுத்து கிடந்த படைத்தலைவின் மீது தன் கண்களை ஆசையோடு ஓடவிட்டாள். நான் வந்த காரியம் என்ன? அடைந்த நிலை என்ன? இந்த தமிழனை அடிமைப்படுத்த முனைந்த நானே இவனுக்கு அடிமையாகி விட்டேனே என்று உள்ளே எண்ணங்களை ஓடவிட்டு, என்னதான் ராணியானாலும் பெண் தானே என்று பெருமூச்சு விட்டாள். இதனால்தான் பெண்கள் சபல சித்தமுடையவர்கள், அவர்களிடம் உருப்படியான அலுவல் எதையும் ஒப்படைக்காது என்று உலக சாத்திரங்கள் அனைத்தும் சொல்கின்றனவா என்று கேட்டுக்கொண்டாள் ராணி. என்ன கேட்டும் விவாதித்தும் விஷயத்தை அலசியும் அவள் பெண் உள்ளத்தில் அது கிளறிவிட்ட உணர்ச்சிகளின் பதில் ஒன்றுதான் கிடைத்தது. ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த இயற்கை தரும் பதில் அது. நாடுகளையோ சாதிகளையோ அறியாத பிருத்திவி தரும் பதில் அது. நிறபேதத்தையோ செயற்கை வழக்கங்களையோ கணக்கில் வைத்துக் கொள்ளாத புலன்கள் தரும் பதில் அது. அந்த பதில் அவளை அயற வைத்தது. இதழ்களை படைத்தலைவன் காதருகே கொண்டு சென்றது. கொண்டு சென்று, படைத்தலைவரே என்று ரகசியமாக அழைத்தாள். மிகவும் கழித்திருக்கின்றீர்கள் என்றாள் ராணி பரிதாபமும் அன்பும் ததுப்பிய குரலில். இதற்கு பதில் ஏதும் இல்லை. அவள் மனம் அந்த சமயத்தில் இருந்த நிலை இன்னும் சற்று நீடித்திருந்தால் யவனராணி எதை சொன்னாலும் கேட்டிருப்பான் படைத்தலைவன். ஆனால் அந்த மாயவலை சரையில் என்று கிழிக்கவும் அவனை சுயநிலைக்கு கொண்டு வரவும் கதவு பலமாக திறக்கப்பட்டதோடு அசந்தர்ப்பமாக உள்ளே நுழைந்து விட்டோம் என்ற எண்ணத்தில் யாரோ மன்னிக்கவும் என்று சொன்ன சொல்லும் காதில் விழுந்ததால் இளம் சழியன் ராணியின் மடியிலிருந்து எழுந்து சற்று விலகி உட்கார்ந்து வாயிற்படியை நோக்கினான். வழக்கமாக தான் தாங்கி நிற்கும் பயங்கரமான வேலுடனும் சங்கடப்பட்ட கண்களுடனும் தான் பார்த்ததையே நம்பாதவன் போல குமரன் சென்னி வாயிற்படியில் நின்றிருந்தான். அவனுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை விட அதிக சங்கடத்துக்கு ஆளான இளம் சழியன் சிறிது நேரம் வரை அவனை ஏறெடுத்து பார்க்க சக்தி இல்லாமல் தரை மீது தலையை தொங்க போட்டுக் கொண்டிருந்து விட்டு கடைசியில் கேட்டான், எங்கு வந்தாய் சென்னி? தங்கள் உத்தரவை பெறுவந்தி. ஒரு வீரன் பேசும் முறையில் உணர்ச்சிகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு திட்டமாக பதில் சொன்னான் குமரன் சென்னி. என்ன உத்தரவு? ஒரு ஓலையை இன்றிரவு புகாருக்கு எடுத்து செல்ல ராணி உத்தரவிட்டதாக யவனர் தலைவர் சொன்னார். ஓலை எழுதி கொடுத்தாரா? எழுதி கொடுத்தார். என்ன எழுதியிருக்கிறது ஓலையில்? பிரம்மானந்தர் முதலியோரை உடனே விடுதலை செய்து என்னோடு அனுப்பும்படி எழுதியிருக்கிறது. சரி, போய் அழைத்து வா. இந்த உத்தரவு கிடைத்ததும் குமரன் சென்னி தன் நெடுங்கால்களை துருப்பி வெளியே செல்ல துவங்கினார். இரு, நானும் வருகிறேன் என்று கூறிய இளம் சழியன் மஞ்சத்தில் இருந்து எழுந்து, ராணி படுத்துக்கொள், நான் வருகின்றேன் என்று விடை பெற்றுக் கொண்டு செல்ல முயன்றவன் திடீர் என்று வாயில் படியில் நின்று திரும்பி, ராணி இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று கையில் இருந்த ஓலையை காட்டி வினவினான். உறையூரிலிருந்து வந்த தூதன் ஒருவன் கொடுத்தான் என்றாள் ராணி. யாரிடம் கொடுத்தான்? கோட்டைத் தலைவனிடம். கோட்டை தலைவன் என்னிடம் கொடுத்தான். இதையே நீ டைபீரியஸிடம் கொடுக்கவில்லை? பதிலுக்கு யவனராணி சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய் ராணி என்று கேட்டான் இளம் சழியன். காரணத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ராணி மீண்டும் சாளரத்துக்கு அருகே சென்று பழையபடி நின்று கொண்டு படைத்தலைவனுக்கு முதுகை திருப்பிக் கொண்டாள். படைத்தலைவன் ஊப்பருகே அறையை விட்டு படிகளில் இறங்கி கூடத்துக்கு வந்ததும் குமரன் சென்னியின் பெருவிழிகள் படைத்தலைவனை கூர்ந்து நோக்கின. அந்த பார்வையில் துணித்த கேள்வியை புரிந்து கொண்ட இளம் சழியன் அவனிடம் ஏதும் பேச மாட்டாமல் அவன் நினைப்பு வேறு திசையில் மாற்றி கையில் இருந்த ஓலையை அவனிடம் கொடுத்து, நீயே படித்து பார் என்றான். ஓலையை படித்த குமரன் சென்னியின் முகத்தில் கவலை படர்ந்தது. இது டைபீரியஸிடம் சிக்கினால் புகார் அழிந்து விடுமே என்று கேட்கவும் செய்தான். புகார் நாளைக்கு யவனர் கைகளுக்கு மாற இதைவிட சிறந்த ஆயுதம் தேவையில்லை என்று ஒப்புக்கொண்டான் இளம் சழியனும். அப்படியானால் இதை ராணியின் டைபீரியஸிடம் கொடுக்கவில்லை? குமரன் சென்னியின் கேள்வியில் வியப்பும் கலந்து இருந்தது. அதுதான் எனக்கும் புரியவில்லை. எந்த ஒரு காரியத்திற்காக ராணியும் டைபீரியஸும் தமிழ்நாட்டை நாடி வந்தார்களோ, எந்த ஒரு சோதிடத்தை யவன குருமார்கள் சொன்னார்களோ, அந்த சோதிடமும் லட்சியமும் நிறைவேற வழிகாட்டும் இந்த ஓலையை யவன ராணியின் டைபீரியஸிடம் கொடுக்கவில்லை. இருங்கோவில் மனமாற யவனர் கையில் புகாரை கொடுப்பதற்காகவே எழுதப்பட்ட இந்த ஒப்பந்த பத்திரத்தை எதற்காக ராணி மறைத்து வைத்தாள்? எதுவும் விளங்கவில்லை சென்னி. எதற்கும் நீ போய் பிரம்மானந்தரை விடுவித்து வா, அவர் ஒருவேளை இதற்கு விடை காண முடியும் என்று சொன்னான் இளம் சழியன். அதற்கு மேல் தாமதிக்காமல் டைபீரியஸ் தந்த விடுதலை ஓலையுடனும் பரதவ வள்ளலானுடனும் அந்த இரவில் மூன்றாம் ஜாமத்திற்குள்ளேயே புறப்பட்ட குமரன் சென்னி விரைவில் காவிரியை தாண்டி பொழுது புலர்வதற்கு முன்பாகவே திரும்பி வந்தான். திரும்பி வந்தவர்களை எதிர்கொள்ள உச்சி மாளிகையில் விழித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த இளம் சழியனுக்கு அதிர்ச்சியை தரும் செய்தியை கொண்டு வந்தான் குமரன் சென்னி. மிகுந்த வேகத்துடன் மாளிகைக்குள் நுழைந்த பிரம்மானந்தரையும் குமரன் சென்னியையும் பரதவ வில்லாளனையும் கண்ட இளம் சழியன், எங்கே வேளிர் மகள்? அவள் இங்கே? எங்கே அவள் தோழிகள் என்று வினவினான். பூவழகி ஊருக்கு சென்று விட்டாள், தோழிகளும் அவளோடு சென்று விட்டார்கள் என்று பிரம்மானந்தர் சொன்னார். யார் விடுதலை செய்தது? கோட்டை தலைவன். ராணியின் உத்தரவில்லாமல் எப்படி விடுதலை செய்தான்? அதற்கு மேற்பட்ட உத்தரவு கிடைத்தது. ராணி உத்தரவுக்கு மேற்பட்ட உத்தரவு யவனர்களுக்கு உண்டா? கிடையாது படை தலைவரே. ஆனால் கோட்டை தலைவன் நிலைமை மிகவும் சங்கடமானது. அவன் செய்தது சரிதான். சரிதானா? சோழ மன்னர் உத்தரவை அவன் எப்படி புறக்கணிக்க முடியும்? யார் இப்பொழுது சோழ மன்னர்? இருங்கோவேள். இளம்சொழியின் இதயம் வெகு வேகமாக அடித்துக் கொண்டது. இருங்கோவேள் சோழ மண்டலத்தின் மன்னன்? இதை விட கேவலம் வேறு என்ன இருக்க முடியும் என்று வேகத்தோடு கேட்டான். ஏன் இருக்க முடியாது என்று விளக்க தொடங்கினார் பிரம்மானந்தர். அவர் விளக்க விளக்க சோழ நாடு அகத்தல பாதாளத்தில் அழுந்தி போவதையும் யவனர்குடி பூம்புகாரில் பரப்பதையும் அகக்கண்ணில் கண்ட இளம்சொழியன், இதை இன்னும் ஒரு மாதத்தில் தடுத்து விடுகிறேன் என்று சொல்லி வாளை உருவிக்கொண்டு மாளிகைக்கு வெளியே விரைந்தான். வருங்கள் படைத்தலைவரே, எங்கு போகிறீர்கள் என்று கூறினார் பிரம்மானந்தர். அவர் கூறியது இளம்சழியின் காதில் விழவில்லை. குதிரை கொட்டடியை நோக்கி வெகு வேகமாக நடையை கட்டினான். பிரம்மானந்தரின் கட்டளை மீது படைத்தலைவனை தடை செய்து திருப்பி அழைத்து வந்த குமரன் சென்னி மீது மட்டுமின்றி பிரம்மானந்தர் மீதும் எரிந்து விழுந்த இளம்சழியன், என்னை தடை செய்ய காரணம் என்ன என்று கேட்டான். உங்களிடம் ராணி ஓலையை கொடுத்தாலுமே அதை காட்டுங்கள் என்றார் அடிகள். படைத்தலைவன் மடியிலிருந்து ஓலையை எடுத்து கொடுத்தான். அதை படித்த அடிகள் முகத்தில் அதிர்ச்சி இல்லை, ஆத்திரம் ஏற்படவில்லை, ஆழ்ந்த யோசனை மட்டுமே தென்பட்டது. சற்று நேரத்திற்கு பிறகு தெளிவும் ஏற்பட்டது. இப்பொழுது புரிகிறது என்றார் அடிகள். என்ன புரிகிறது? படைத்தலைவன் கேட்டான் துடிப்போடு. நீ உறையூர் செல்லக்கூடாது என்பதன் காரணம் என்று சொன்ன அடிகள் காரணத்தை விளக்கியதன்றி யவன மகளின் இதயத்தையும் ஓரளவு புரிந்து கொண்டார். அதை வெளிப்படையாகவும் சொன்னார். இந்த நிலையில் புகாரை காப்பாற்றக்கூடியவர் ஒருவர் தான் என்று. யாரது என்று கேட்டான் குமரன் சென்னி. ராணி என்று பதில் சொன்னார் அடிகள். இதை பக்கத்திலிருந்து கேட்ட ஹிப்பாலஸ் பிரமித்தான். ஒருவேளை பிரம்மானந்தருக்கு அறிவு கெட்டிருக்குமோ என்று அவர் மீது சந்தேக பார்வையை ஓடவிட்டான் படைத்தலைவன். அவர்கள் சம்பாஷணையை மறைமுகத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருந்த டைபீரியஸின் முகத்தில் விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகள் தென்பட்டன. ராணி யவனர்களுக்கு துரோகியா என்ற சொற்களையும் அவன் உதடுகள் ஆச்சரியத்துடனும் கோபத்துடனும் உச்சரித்தன. இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.